இப்பொழுது நாம் இன்றைக்கு ஆவிக்குரிய தியானத்திற்காக வேத பகுதியிலிருந்து தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது என்கிற தலைப்பிலே நாம் சிந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை எங்கே இருக்கிறது? அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை பைபிளில் இருக்கும், சிலவங்களுடைய காரில் முன்னால் எழுதியிருக்கும், சிலவங்களுடைய வீட்டில் எழுதி போட்டோ ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி மாட்டி வச்சுருப்பாங்க, சிலருடைய வீட்டில் ஆமாம் தலைவராக இருக்கான்னு சொல்லி எழுதி வச்சுருப்பாங்க, அப்புறம் நிறைய பேர் வீட்டில் அதை குறித்து பேசுவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக இருக்கும், ஆனால் உண்மையாக தேவனுடைய வார்த்தை எங்கே இருந்தால் நம்மளுக்கு பயன் கொடுக்கும்? இருதயத்திலிருந்தால் அது நம்மளுக்கு பயன் கொடுக்கும். ஏன்னா சரியான நேரத்தில் சரியானபடி நம்ம பேசுறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை எங்கே எழுதி இருக்கணும்னு சொன்னால் நம்முடைய இருதயத்தில் எழுதி இருக்கணும். அப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது எங்கே ஏற்றுக்கொள்கிறோம்? இன்றைக்கு சபையில் வந்து தேவனுடைய வார்த்தையை போதிக்கும் போது, அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோன்னு சொன்னால், தேவனுடைய நாமத்தை வாயினாலே அறிக்கை செய்து ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ அந்த சமயத்தில் தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு வந்திருக்கா? இல்லை, அந்த வாயளவில் தான் இன்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இருதயத்துக்கு தேவனுடைய வார்த்தை அநேகருக்கு தூரமாக இருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இருந்தால் வாயளவில் மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருப்போம், இருதயத்துக்கு சமீபமாக இருந்தால் அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நற்கிரியைகள் செய்வோம். மத்தேயு 12 அதிகாரம் 34 35 வாசிப்போம். மத்தேயு 12 அதிகாரம் 34 35.
குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தில் நிறைகிறால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான்.
போதும், இங்கே விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லியிருக்கு. விரியன் பாம்பு குட்டிகள்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, பாம்புக்கு எங்க விஷம் ஜாஸ்தி? பல்லுல, வாயில. அப்போ வாய் அளவுக்கு அல்லது தேவனுடைய வார்த்தை உதட்ட அளவுக்கு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில நல்ல காரியங்களை பேச முடியுமா? முடியாது. இந்த விரியன் பாம்பு குட்டியிலன்னா யாரை பத்தி ஆண்டவர் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க கீழே வருது. ஐயா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வசனம் ரெண்டு வசனம் வாசிச்சதுல இந்த விரியன் பாம்பை பத்தி யார ஆண்டவர் சொல்றாரு? இப்போ வாசம் 34 35 வார்த்தையில் விரியன் பாம்பு குட்டினா யாரு? இல்ல இல்ல, இந்த வசனத்திலேயே இருக்குது. இல்ல இல்ல, கரெக்டா அம்மா சொன்னாங்க, பொல்லாதவன் தான் விரிய பாம்பு குட்டி. ஏன்னா பொல்லாதது வாயிலிருந்து வந்ததுன்னா அது வந்து விஷத்தை கக்குது. நல்ல மனுஷன் நல்லதை எடுத்து பேசுவான். அப்போ நல்ல மனுஷன்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் வைத்திருக்கிறவன் நல்ல மனுஷன், வாயளவில் தேவனுடைய வார்த்தையை வச்சிருக்கிறவன் பொல்லாத மனுஷன். பொல்லாத மனுஷன் என்ன பண்ணுவான்னா விஷத்தை தான் கக்குவான். லூக்க 6:45 வசனம். லூக்க 6:45.
நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத எடுத்து காட்டுகிறான், இருதயத்தை நிறைக்கினால் அவனவன் வாய் பேசும்.
போதும். அப்போ நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்குதோ அது வெளியே வரும்போது தெரியும் நம்ம யாருன்னு. நல்ல காரியங்களை நம்ம பேசணும்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருக்குது. பொல்லாதவைகளை பேசணும்னு சொன்னால் அது வாயிலிருந்து தான் வரும், ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவன் இருதயத்திலிருந்து தான் பேசுகிறான் அப்படின்னு மற்றவங்க நினைப்பாங்க. ஆனால் உண்மையாகவே தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நன்மையான காரியங்களை தான் நாம் பேசுவோம் செய்வோம். அப்போ தீமையான காரியங்களை பேசி செஞ்சோம்னா நம்மளுக்கு தெரியும், அது நம்முடைய வாயளவுலேருந்து வருதுன்னு சொல்லி தெரியும். ஆனால் அதை பார்க்குற மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவன் இருதயத்திலிருந்து தான் அதை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் அதை தீர்மானிப்பார்கள். அப்போ நாம் தேவனை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு பக்கமாக இருக்குதா அல்லது இருதயத்துக்கு பக்கமாக இருக்குதா? இருதயத்துக்கு பக்கமாக இருக்கு. சோத்திரம். லூக்கா 12:34. என்ன வச்சிருக்கிறோமோ அதுதான் பொக்கிஷம். அப்ப நல்லதை கொண்டு போய் பாதுகாப்பா வச்சோம்னா அது நல்ல பொக்கிஷம், கெட்டதை கொண்டு போய் பாதுகாப்பா ரகசியமா இருதல வச்சுட்டா அது கெட்ட பொக்கிஷம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா யாருக்கு தெரியாத ரகசியத்தை நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு திருடுறது, பொய் சொல்கிறது, ஏமாத்துறது, அப்படிப்பட்ட காரியங்களை இருதயத்துக்குள்ளே யாருக்கு தெரியாமல் வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்ன? அது அவர்களுடைய பொக்கிஷம். அப்போ ஆனால் வெளியே வந்துடும். பொக்கிஷம் மறைச்சி வச்சுருந்தாலும் உள்ள வாய் வழியாக அதை நம்ம பார்த்துடலாம். நம்ம காய்ச்சல் தலைவலின்னு சொன்னால் நான் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன பண்ணுறாரு யாருக்கா தெரியுமா? முதல்ல என்ன பண்ணுவார் டாக்டர்? எப்படி செக் பண்ணுவாங்க? காது. அப்புறம் காதில் போட்டு எப்படி செக் பண்ணுவாங்க? ஆமாம், அங்கே வச்சு பார்ப்பார். படப்படா படப்படான்னு அடிச்சதுன்னா, ரொம்ப வேகமாக அடிச்சதுன்னா, ஓ இவனுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்பார். ரெண்டாவது என்ன பண்ணுவார்? டார்ச் வச்சுருப்பார், வாயில் பார்ப்பார்ல. ஆ, வாய் ஆண் வாய் தரப்பு சொல்லுவார். அப்போ என்னன்னா, இந்த உள்ளே இருக்கிற எல்லா பொருளும் வாயில் தெரியும். வயிற்றில் புண்ணு இருந்தாலும் சரி, தலையில் பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த பல்லுலேயும் நாக்குலேயும் மனுஷனுக்கு என்னென்ன வியாதி இருக்குதோ அவ்வளவும் வெளியே வந்துடும். எல்லாம் ஆண்டவர் அப்படி வச்சுருக்கார். நாக்குலேயும் வாயிலையும் பார்த்தாச்சுன்னா மனுஷனுடைய வியாதி என்னென்னவோ அவ்வளவு வியாதியும் அங்கே தெரியும். அப்போது அதே மாதிரி மனுஷனுடைய இதயத்திலேருந்து வர்ற வார்த்தையை வந்து நாம் பரிசோதித்தோம்னா, என்னத்துக்காக அப்படி பேசுகிறான், ஏன் பேசுகிறான், நல்ல வார்த்தையா அல்லது தேவையில்லாத வார்த்தையா, அந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போது தேவன் வந்து எல்லாவற்றையும் நேர்த்தியாக செம்மையாக வச்சிருக்கிறார். அப்போ நம்முடைய உடம்பில் மறைஞ்சிருக்கிற வியாதியில் வந்து நம்முடைய வாய் காட்டி கொடுக்கறது போல், நம்முடைய இதயத்தில் மறைஞ்சிருக்கிற பொக்கிஷம் என்னங்கிறது நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்மளை காட்டி கொடுத்துரும். அதனால் நல்ல பொக்கிஷத்தை சேர்த்து வச்சோம்னா அதனால் நம்மளுக்கு நன்மையான ஆசீர்வாதங்கள் வெளியே இருந்து நிறைய கிடைக்கும். நன்மையான காரியங்களை பேசும்போது நம்மளைய புகழ்ந்து பேசுவாங்க, அல்லது நன்மையான காரியங்களை செய்யும்போது நம்மளை பாராட்டுவாங்க. நம்ம தீமையான பொக்கிஷத்துலேருந்து தீமையான காரியங்களை பேசும்போது என்ன சொல்லுவாங்க ஜனங்கள்லாம்? என்ன அர்த்தம் இல்லாமல் பேசுகிறாரு, தேவையில்லாமல் பேசுகிறாரு, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து ரொம்ப ஏளனமாக படிக்காதவங்கன்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. அப்போ படித்தவன் படிக்காதவங்கிறத தீர்மானிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் அவன் படித்தவன், தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லைன்னு சொன்னால் அவன் படிக்காதவன். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது என்ன படிக்கிறோம்? எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும். யாருக்கு ஆண்டவர் முதல்ல எழுதி கொடுத்தார் தெரியுமா? மோசேக்கு. அப்போ இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் படிக்கிறாங்க, எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆகும்னு சொல்லிட்டு. முதல் முதல் எழுத்து ஆண்டவர் யாருக்கு எழுதி கொடுத்தார்னா, யாருக்கா தெரியுமா? மோசேக்கு எழுதி கொடுத்தார். 10 கட்டளைகளில் மோசேக்கு ஆண்டவர் தன்னுடைய கையினால விரலினால எழுதி கொடுத்தார். அந்த எழுத்து தான் இன்றைக்கும் எல்லா ஜனங்களுக்குள்ளேயும் இருந்துட்டு இருக்குது. அப்போ அதுக்கு முன்னால் இந்த உலகத்தில் எழுத்துன்னா என்னன்னு சொல்லி தெரியாது. அப்போ ஆண்டவர் தான் எழுதி கொடுத்தாரு. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தைகளை எழுதி கொடுத்தாரு. அந்த முதல் முதல் எழுதி கொடுத்த தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். அந்த எழுத்து நம்மளுக்குள்ளே இல்லைன்னு சொன்னால் நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். 1 யோவான் 3:20-22 வாசிப்போம். 1 யோவான் 3.
நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்தினால் இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைகொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம்.
போதும். இப்ப நாம ஜெபம் பண்ற ஆண்டவரை நோக்கி எங்கிருந்து ஜெபம் பண்றான்? வாயளவா ஜெபம் பண்றோமா, இருதயத்துல இருந்து ஜெபம் பண்றோமா? வாயில ஜெபம் பண்றான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, இவன் வாயளவாக ஜெபம் பண்ணுறானா இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணுறானா அங்கிருந்து பார்த்துருவார். ஆண்டவர் வந்து எப்படி ஜனங்களை பார்க்குறாருனா, எல்லாத்துக்கு முன்னால் ஜெபம் பண்ணுறாரு, மைக் செட்டு வச்சு ஜெபம் பண்ணுறாரு, ஆனால் திரளான கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கிருந்து பார்க்க மாட்டார். ஆண்டவர் வந்து பார்க்குறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ இருதயத்தில் பார்க்கும்போது நாம் உதட்டளவில் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறோமா, அல்லது இருதயத்தினுடைய ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறோமா அப்படிங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ நாம் இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ணும்போது அங்கே வந்து முக்கியமாக ஒரு காரியத்தை கவனிக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நாம் வந்து தேவனிடத்தில் இருதயத்திலிருந்து ஜெபம் பண்ண முடியுமா? முடியாது. நாமளே குற்றவாளி, வேறு யாருமே சொல்லலை, நம்முடைய மனசாட்சியே படப்படா படப்படான்னு அடிச்சுக்குது. இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம், எப்படி நாம் ஜெபம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளே பயப்பட்டுருக்குறோம். ஆனாலும் இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன பண்ணுறாங்க, பெயர் அளவில் ஜெபம் பண்ணுறோம். அப்போ நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கிடைக்காதுன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? நமக்கே தெரியும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவன் வந்து மிகவும் சமீபமாக இருக்கிறார். அப்படின்னா ஆண்டவரை தேடுறதுக்கு வேண்டி பெரிய மலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை, அல்லது தூரமான இடத்துக்கு ஓடணும்னு அவசியம் இல்லை. இங்கே தான் தீர்க்க தரிசனம் இருக்குது, அங்கே தான் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குது, இவருக்கு தான் விசேஷ வரம் இருக்குது, இங்கே தான் வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த தீர்மானிச்சிட்டார்னா ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கிருந்து அங்கே ஓடுவாங்க, அங்கிருந்து இங்கே ஓடுவாங்க, இப்படி உலகத்தில் பல இடங்கள்லேருந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி வைக்கலை. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, யாரும் இருக்கிற இடத்துலருந்து இங்கேயும் அங்கேயும் ஓடக்கூடாது. ஆமாம், ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறார். அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றதுக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுக்கு மிகவும் சமீபமாக இருக்கிறது. அது எங்கே சமீபமாக இருக்குது யாருக்காவது தெரியுமா? இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம ஆண்டவருக்கு சமீபமாக இருக்காங்க. வாயளவுக்கு தேவனுடைய வார்த்தை இருந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு தூரமாக வளக்கிட்டோம்னா ஆண்டவரும் நம்மளுக்கு தூரமாக இருக்கார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை தேவனுடையது. அந்த தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டோம்னா ஆண்டவர் நம்மளுக்கு சமீபமாக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை விட்டு தேவனுடைய வார்த்தையை தள்ளி வச்சிட்டோம்னா அது எவ்வளவு தூரம் தள்ளி வச்சிருக்கிறோமோ அவ்வளவு தூரம் ஆண்டவர் தூரமாக இருக்கிறார். அப்படியாக நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் பொழுது நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் நம்மளுக்கு பதில் கிடைக்காதுன்ட்டு யாருக்கு தெரியும்? நம்மளுக்கே தெரியும். வேறு யார்கிட்டையும் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் நம்மளுடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்து, நம்முடைய இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்து, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி என்னை நீர் மீட்டு கொண்டீர், என்னுடைய பாவத்தை சுத்திகரித்தீர், இந்த வார்த்தையின்படி நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், என்னை விடுதலை ஆக்குன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்மளைய காப்பாற்று. அப்போ நம்மளுக்கே தெரியும், நம்ம பண்ணுற ஜெபத்துக்கு நம்மளுக்கு பதில் கிடைக்கும். அது இன்றைக்கு இல்லை, நாளைக்கு இல்லை, ஒரு வாரம் இல்லை, பத்து நாள் இல்லை, கண்டிப்பாக பதில் வரும். அதுக்குண்டான நேரத்தை ஆண்டவர் பார்த்துட்ருக்கார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம தைரியமாக இருப்போம். அந்த விசுவாசத்தில் தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோம். விசுவாசம் மனுஷனுக்கு இல்லைன்னா அவனுக்கு என்ன நடக்கும் யாருக்காவது தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. படித்து நான் என்ன பண்ணுவேன், வேலைக்கு போய் என்ன பண்ணுவேன், சம்பளம் கிடச்சி என்ன பண்ணுவேன், எந்த நம்பிக்கையுமே இல்லை. எப்படி நடக்கும்? ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நம்பிக்கை இல்லாமல் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சேர்த்துருவான். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படின்னு சொல்லி கொடுக்கறது எதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தை. அது இந்துவாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும், கடவுள் இருக்கிறன்னு சொல்கிறவன் இல்லாதுன்னு சொல்கிறவன், உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை அப்படிங்கிறது இல்லாமல் போகும்போது அவன் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு விருப்பப்பட மாட்டான். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு சகல ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளியாக தீர்க்காமல் நாம் தைரியமாக இருக்கணும். அப்போ நம்ம பரிசுத்தமாகணும், மனம் திரும்பணும், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பிட்டு இருக்கணும். அப்போ தான் நம்முடைய ஜபத்திற்கு நம்ம வெளியில் வாயை திறந்து ஜபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்முடைய இருதயத்தில் நினச்சாவே போதும், நம்ம இருதயத்தில் வியாகுலப்பட்டாவே போதும், உடனே பதில் வரும். அதனால் அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நீங்கள் அநேகர் பெற்றிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சோத்திரம். 2 கொரிந்தியர் 4:6 ஆண்டவர் சொன்னார் வெளிச்சம் பிரகாசிக்கிறதுன்னு சொன்னார். அப்போ உலகத்துல வெளிச்சம் பிரகாசிச்சது. அப்போ நம்முடைய இருதயத்துல வெளிச்சம் பிரகாசிக்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்முடைய இருதயத்திலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கணும். நாமளும் ஆண்டவர் சொன்ன மாதிரி வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது அப்படின்னு நாமளும் சொல்லணும். ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார். சரி, வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னா தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கணும். அப்படி தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கிறதுக்கு என்ன அடுத்தது என்ன பண்ணலாம்? அது இல்லை, அது இல்லை, அதுக்கப்புறம் தான் தேவனுடைய வெளிச்சம் நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்கணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க பாப்போம். இருக்கூடாது, ரைட்டு, இல்லாமல் இருக்குது, ஆனால் பிரகாசிக்க மாட்டேங்குது. அப்போ வெளிச்சம் பிரகாசிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? சோத்திரம். சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா எத்தனை பேருடைய இருதயத்தில் வெளிச்சம் இருக்குது, அது எப்படி வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆ இல்லை, அது இல்லை. சோத்திரம். இப்போ நம்ம முகம் பிரகாசிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கழுவோம். ஆ அதுக்கப்புறம் அது இல்லை, சரியான பதில் அது இல்லை. அதுவும் இல்லை, அதெல்லாம் ரெண்டாவது நடக்கிறது தான். முதல்ல என்ன நடக்கணும்? ஆமாம், அவ்வளோதான். வெளிச்சம் இருதயத்தில் பிரகாசிக்கணும்னா முதலாவது நாம் அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்க்கணும். ஆ பாருங்க, இப்போ தான் எல்லா வசனமும் ஞாபகம் வருது. அந்த வெளிச்சத்தை நோக்கி பார்த்தா தான் நம்முடைய முகத்தில் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போதும், நம்ம இந்த பக்கம் இன்னொரு வெளிச்சத்தை எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னோம்னா நம்ம மனம் போன போக்கில் போக வேண்டியது தான். அப்போ தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தால் வெளிச்சம் பிரகாசிக்கும். இப்போ ஒரு குழந்தை அழுதுட்டு இருக்குது, அந்த அழை குழந்தை அழுகிறத நிறுத்தணும்னா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம்? இல்லை, அதுக்கு முன்னால் தூக்கணும். யார் தூக்கினா நல்லா இருக்கும்? அம்மா. முகத்தை பார்த்தாவே போதும் அழுக தானா நின்று. தூரத்துலேருந்து அதான் அம்மா அப்படின்னு காமிச்சாச்சுன்னா தானா நின்று அழுகு. காரணம் தெரியும், இது தாய் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியும். அதே மாதிரி நம்மளை உண்டாக்கினவர் நாம் பார்க்கும்போது அந்த வெளிச்சம் நம்ம மேலே பிரகாசிக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருக்கார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நம்மளுக்கு இந்த பயம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருப்போம். இன்றைக்கி அநேகம் பேர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவரை நோக்கி பார்க்கறதில்லை. குறிப்பாக அந்த வெளிச்சம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருளிலே பிரகாசிக்கிற வெளிச்சம். அப்போ தேவனுடைய வெளிச்சம் எங்கே இருக்குது யாருக்காவது தெரியுமா? இந்த பூமியில் தேவனுடைய வெளிச்சம் இருக்குது. அது எங்கே இருக்கிறது? வெளிச்சத்தை தேடி, ஜோதியை தேடி இங்கிருந்து அங்கே ஓடுறான், அங்கிருந்து இங்கே ஓடுறான், ஓடி ஓடி காற்றுலையும் மலையிலையும் மாட்டி நிறைய பேர் சாகிறாங்க. அப்போ வெளிச்சம் எங்கே இருக்கிறது? இல்ல இருதயத்துல வர்றதுக்கு காரணம் என்ன? வெளிச்சம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சந்தோஷமா இருக்குதுன்னா அவனுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்குது, அங்க பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்குது. சந்தோஷம் இல்லாம இருக்கானா? அங்க வேற ஏதோ விளக்கு எரிஞ்சது அமைஞ்சு போச்சு, அல்லது விளக்கு எரியல. அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் நம்மள இருந்து பிரகாசிக்கணும்னு சொன்னா, நம்முடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தையை வச்சுக்கிட்டோம்னா அந்த வார்த்தையினுடைய பிரகாசம் நம்மளை யார் யார் பார்க்குறாங்களோ, நம்ம என்னென்ன வார்த்தைகள் பேசுகிறோமோ, அந்த பேசுகிற வார்த்தைகளிலிருந்து தேவனுடைய வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும். வெளிச்சம் சொன்னால் ஞானமுள்ள வார்த்தைகள், அறிவான வார்த்தைகள். 1 தெசலோனிக்கேயர் 2:4-6 வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 2:4-6 2:4-6 அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் அவன் என்ன பண்ணுவானா? மாயம் பண்ண மாட்டான், வெளியில் மாயமானத்துக்கு போக மாட்டான், மனுஷர்கிட்ட மகிமையை தேட மாட்டான். ஆமாம், நிறைய பேர் நல்லவர் வல்லவர் ஜனங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, அவருக்கு என்ன எப்பவுமே 3 பேர் 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க, அவருக்கு என்ன பிரசங்கம் பண்ண தெரியும்? அவர் வெளியிலலாம் பப்ளிக்லாம் போக மாட்டார் அப்படிங்கிறது என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலையாக பட மாட்டார். ஏன்னா தேவனுடைய திட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவது தான் தேவனுடைய வார்த்தையை பெற்றவர்களுடைய முக்கியமான நோக்கம். பெரிய மீட்டிங் நடத்தணும், அல்லது நிறைய கேசட் போட்டு விற்கணும், நிறைய ஜனங்க வரணும் கேட்கணும், பெரிய பேனரெல்லாம் கட்டணும், அப்படிங்கிறதெல்லாம் நோக்கம் இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தையை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லி வச்சுருக்காரோ அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருப்பார். அப்போ இந்த தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்போது மாயமான வார்த்தைகள் அப்படின்னா பொய்யான வார்த்தைகளை போட்டு இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்குன்னு சொல்லி ஊர் கதை உலக கதையெல்லாம் சொல்லி ஜனங்களை சிரிக்க வச்சு சந்தோஷப்பட வச்சு அவங்ககிட்ட இருக்கிற காசை பிடுங்கிறது எப்படி வழி? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய பொருளாசி உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. அப்படின்னா மாயமானம் வருதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அங்கே பொருளாசை. ஒரு மனுஷன் மாயமானக்காரனாக இருக்கிறான் அப்படின்னா தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும்தான் சமயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவன் யாருன்னா பொருளாசி உள்ளவன். ஆண்டவர் இப்படி செய்கிறார் அப்படி செய்கிறார், உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்காளி தான், நீங்கள் தான் மூப்பர், நீங்கள் தான் எனக்கு அடுத்தபடியாக இருக்கிறது, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை தான் எனக்கு காமிச்சிருக்காரு, நீங்கள் தான் அடிக்கடி சொப்பனத்தில் வர்றீங்க, இப்படியெல்லாம் நிறையா சொல்லி சொல்லி மாயம் பண்ணி அவன் இன்னொரு ஆளையும் மாயமானத்துக்குள்ளே மாட்டை வச்சு தானும் போகிறதும் இல்லாமல் போகிறவனையும் விடாமல் எல்லாத்தையும் கொண்டு பள்ளத்தில் தள்ளுறதெல்லாம் பாதாளத்தில் தள்ளுறாங்க. சோத்திரம். அப்போ தேவனுடைய வார்த்தை மாயமானமாக வருது, புளிச்சமாவு வெளியில் வருது, ஊர்கதை உலக கதை வருது, தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் நடக்குதுன்னு சொன்னாவே அங்கே என்ன முதல் அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அங்கே பொருளாசை. எப்படியாவது பணத்தை சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கிறதுக்காக எப்படியாவது ஒரு நல்ல பிரசங்கத்தை பண்ணணும். இன்றைக்கி நல்ல பெரிய பெரிய பணக்காரங்க வந்திருக்காங்க, படித்தவங்க வந்திருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க வந்திருக்காங்க, அதனால் ஆண்டவர் வார்த்தை அங்கே வருகிறது இங்கே வருகிறது அந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்ற அந்த வருகிறது அப்படின்னு சொல்லி கொடு 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 ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பேசி பேசி காணிக்க தசம்பகத்தை பேசி பேசி அவங்கள ஐஸ் வச்சு அதில் ஏமாறுறவன் கொடுப்பான், கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் இவரனை எப்போ பார்த்தாலும் காசை பற்றியை பேசுகிறாருன்ட்டு ஓடி போயிடுவான். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் பணம் சம்பாதிக்கிற வேலைக்காக தேவனுடைய வார்த்தையை பேச மாட்டார்கள். அப்போ தேவனுடைய சித்தம் என்னவோ அதுதான் நம்ம பேசணும், அதுதான் நம்ம செய்யணும். தேவைகளை சந்திக்கிறவர் ஆண்டவர். அப்போ எப்படியும் தேவன் அந்த தேவைகளை சந்திப்பார். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும் கேட்டிங்கன்னா என்னென்னா சாப்பாடு, துணி, வேறு அன்றாட தேவைகள். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா இது தானாக வரும்னு சொன்னால் அப்போ இதுக்காக நாம் விண்ணப்பம் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. முதல்ல அதை தேடிக்கிட்டே இருந்தால் போதும், அது பின்னால் அறிந்திருக்கிறார். அப்போ முதல்ல தேட வேண்டியது பணம் இல்லை, ஆமாம், அது நீதி என்ன, எப்படி நீதி இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நான் போக முடியும் அப்படிங்கிறத தேடுனா மற்றது நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல பின்னால் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பூமிக்குரிய காரியத்தை வந்து தேடுறதுக்காக நாம் மாயமாலம் பண்ணினோம்னா நம்ம எந்த அளவுக்கு மாயமாலம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். மாயமாலம் நின்று போச்சுன்னா அப்புறம் தெரிஞ்சு போச்சுன்னா அதுவும் கிடைக்காது. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாங்கள் இருதயத்தில் பெற்றிருக்கிறது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான், அல்லது மாயம் பண்ணுறதுக்கோ மனுஷனால் மகிமையை தேடுவதற்கோ அல்ல. அதனால் இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மனுஷர்கிட்ட மகிமையை தேடுறான் மாயமாலம் பண்ணுறான்னா தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு வாயில் தான் இருக்குது, இருதயத்தில் இல்லை. கொலோசியர் 3:15-17 கொலோசியர் 3:15-16
சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது. எதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி ஏற்றுள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாக இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிரதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள்.
போதும். அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இருந்தால் எப்பவும் இருதயத்தில் சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், அமைதி இருக்கும், சண்டை சச்சரவு இருக்காது. பத்தாவதுக்கு பாட்டும் வரும், சந்தோஷம் வரும், அப்புறம் தேவனுடைய வார்த்தை வாயிலையும் வரும், அப்புறம் கையின் கிரியிலையும் தேவனுடைய வார்த்தை வந்து அநேகருக்கு நன்மைகளை செய்யும். அப்போ தேவனுடைய வார்த்தை இல்லைன்னு சொன்னால் துக்கம் வரும், கவலை வரும், சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் போய் எல்லா வியாதியும் கூட்டிகிட்டு வந்துடும், ஆமாம், சண்டையாக மாறும். அப்புறம் வாயில் நல்ல வார்த்தை வராது, செய்யாது, இப்படியெல்லாம் வந்து நம்முடைய சமாதானத்தை ஒவ்வொரு நாளும் கெடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதனால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்கள் வாயளவில் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, இருதயத்துக்கு போகாமல் இருக்கிறதுக்கு இருதயத்தில் ஒரு பொருளை வச்சுருக்காங்க. தேவனுடைய வார்த்தை எந்த காரணத்தை கொண்டும் இருதயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அங்கே ஒரு வந்து ஒரு தடை வச்சுருக்காங்க. என்ன தடை? ஆமாம், அந்த பொருளாசைங்கிறது வந்துருச்சு, அது வந்து ஒரு கல், விக்கிரகம். அதை கொண்டு போய் இருதயத்துக்கு நடுவில் வச்சிட்டோம்னா தேவனுடைய வார்த்தை உள்ளே போகவே போகாது. அப்படி வந்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு போகாமல் நாம் தடை பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த கல்லை நாம் எடுத்தாச்சுன்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு போயிடும். ஏசாயா 50:4-11
படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார், நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். அதனால் என் முகத்தை கற்பாறை போலாக்கினேன். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார். என்னோடு வழக்காடுகிறான் யார்? ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். கொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டில நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி அவன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இதோ நெருப்பை கொளுத்தி அக்கினி பொறிகளால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்கினி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்கினி ஜுவாலையிலும் நடவுங்கள். வேதனையில் கிடப்பீர்கள். என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.
ஆமென். சோத்ரம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வாசிக்கிறோம், இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கர்த்தராய் ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தறினால் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். அப்புறம் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். அப்போ சமயத்துக்கேற்ற வார்த்தையை பேசணும்னு சொன்னால் நாம் என்ன பண்ணலாம்? இந்த வார்த்தையிலேயே இருக்குது. சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பேசணும்னா அதற்கு தேவன் அருமையான நல்ல காரியங்களை வைத்திருக்கிறார். அது வந்து கடைசியாக தான் வருது. காலைதோறும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை எழுப்புகிறார். அப்படின்னா கேட்பதற்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் கற்றுக்கொள்ளுகிறவனை போல காது வந்து கேட்கணும், நம்ம காதில் ஒழுகணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம்? இது ஒரு காரியம் இங்கே மறைஞ்சிருக்குது. நம்ம காதில் ஒரு காரியம் புரியணும்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு காரியம் செஞ்சால் தான் நம்முடைய அறிவுக்கு அது போய் சேரும். கவனிக்கிறதுக்கு முன்னால் அதுக்கு முன்னால் அதுக்கு இது காலைதோறுக்கும் கற்றுக்கொள்றதுக்கும் நடுவில் கேட்கறதுக்கு முன்னால முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கிறாங்க. சொல்லுங்க பாப்பா, எப்படி நம்ம காது? அது அது கடைசியாக வர்றது கரெக்டான ஃபில்அப் த பிளாங்க்ஸ் அப்படின்னா
இடைவெளி.
கரெக்ட். வசனத்தை படித்தாதான் எல்லா காரியமும் நடக்கும். அப்போ தான் காதில் போய் ஏறும். அப்போ தான் நாம் பேச முடியும். அப்போ ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறது போல தான் தேவனுடைய வார்த்தையை வாசித்தாதான் நம்முடைய காது திறக்கும். இல்லாட்டா செவிட்டி வரிய மாதிரி அடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம சந்தோஷமாக அதை வாசித்து அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் சமயத்துக்கேற்ற வார்த்தை பேச முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளில் தினந்தோறும் வாசித்து சிந்திக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளையும் தெளிவாக பேச முடியும். உலக பிரகாரமான காரியங்கள்லையும் தேவன் தெளிவாக பேசக்கூடிய ஞானத்தை தருவார். அப்போ இன்றைக்கு திறமையுள்ள ஆட்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் படிக்கிறவர்களாக சிந்திக்கிறவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்போது படிக்கிறதுனாலையும் சிந்திக்கிறதுனாலையும் உலக காரியத்திலேயே அறிவு வளரும்போது ஏன் தேவனுடைய வார்த்தையை வாசி சிந்திக்கும்போது ஏன் அறிவு வளராது? இன்றைக்கு நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா விஞ்ஞான பொருள்களையும் கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா யாருக்கா தெரியுமா? இன்றைக்கி உலகத்தில் விஞ்ஞான பொருட்கள் எத்தனையோ இருக்குது. அதை கண்டுபிடிச்சது முக்காவாசி எந்த ஊருக்காரங்க? யூதர்கள். அப்படின்னா யூதர்கள்னு சொல்லும்போது அதனுடைய மறைமுகமாக என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள் தான் இந்த உலகத்திற்கு அநேக விஞ்ஞான பொருட்களை கண்டுபிடித்து கொடுத்தார்கள். அப்போது தேவனுடைய வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. அப்போ இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் படித்து சிந்தித்து தியானிக்கும் போது நாம் ஞானமுள்ளவர்களாக பேச முடியும், சிந்திக்க முடியும். அப்போ அதுக்கு இந்த காரியங்களை செய்யும்போது பார்த்திங்கன்னா அடிக்கிறவனுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்கிறவனுக்கு என் தாடையும் ஒப்பு கொடுத்தேன், அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அப்படின்னா இதை பற்றி இந்த வார்த்தையை எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இது இயேசு கிறிஸ்துவ பற்றி சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் அதையே தன்னுடைய வாழ்க்கையில் கை கொண்டார். அதே போல் நாமளும் நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ள வேண்டும். அப்படின்னா நம்மளையும் வந்து முன்னால் விட்டு பின்னால் பேசுவான், அதைய சகிக்கணும். அப்புறம் இவரெல்லாம் என்ன தெரியும் இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகத்துக்கு முன்னாலேயே நம்மளை கேவலப்படுத்துவாங்க. இப்படியாக நாம் தேவனுடைய வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கும் பொழுது அல்லது தேவனுடைய வார்த்தைக்காக அநேக அவமானங்களும் நிந்தைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்க வேண்டியது வரும். அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை இல்லாத மனுஷன் யாரோ அந்த மனுஷன் என்ன பண்ணலாம், தன்னுடைய இருதயத்தில் வெளிச்சம் இல்லை. அந்த வெளிச்சம் இல்லாத மனுஷன் 10:11 வாசிப்போம்.
இதோ நெருப்பை கொளுத்தி அக்னி பரிவலால் சூழப்பட்டிருக்கிற நீங்கள் அனைவரும் உங்கள் அக்னி தீபத்திலும் நீங்கள் மூட்டின அக்னி ஜுவாலையிலும் நடவுங்கள், வேதனையில் பிறப்பீர்கள், என் கரத்தினால் இது உங்களுக்கு உண்டாகும்.
போதும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளாமல் மனுஷன் சுயமாக உண்டாக்குகிற வெளிச்சம், மனுஷனால் உண்டாக்குகிற வெளிச்சம் அல்லது அவனே நெருப்பை உண்டாக்கி அதனால் வர வெளிச்சம், தன்னுடைய சுய அறிவினாலே வெளிச்சம் வருகிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட அநேக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை தங்களுடைய இருதயத்தில் வைத்து கொள்ளாமல் சுயமான மகிமை, சுயமான ஆதாயம், சுயமான அறிவு, சுயமான காரியங்களை வைத்து இதுதான் எழுப்புதல், இதுதான் வந்து சந்தோஷம், இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக பேர் செய்துட்ருக்காங்க. ஆனால் அது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறம் கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையை இல்லைன்னு சொல்லும்போது யார் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அவங்க தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் சுயமான வெளிச்சத்தை இருதயத்தில் வைத்து கொண்டு இருக்கிறவர்கள் கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த வெளிச்சம் அமைஞ்சு போயிடும். அப்புறம் அதுக்குண்டான வேதனையை அவங்க சகிப்பாங்க. சோத்திரம். ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் முடிப்போம். எரேமியா 23:34-40 வாசிப்போம். எரேமியா 23:34-40.
கர்த்தரால் வரும் பாரம் என்று 23
அதேதான்.
கர்த்தரால் வரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீங்கள் அவரவர் தங்கள் அயலானையும் அவரவர் தங்கள் சகோதரனையும் கேட்பீர்களாக. ஆனால் கர்த்தரால் சுமரும் பாரம் என்கிற சொல்லை இனி வழங்காதிருப்பீர்களாக. அவனவன் வார்த்தையே அவனவனுக்கு பாரமாய் இருக்கும். அதேனென்றால் நமது தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் என்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை புரட்டுகிறீர்கள். கர்த்தர் உனக்கு என்ன மறு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் என்ன சொன்னார் என்று நீ தீர்க்க தரிசியை கேட்பாயாக. நீங்களோவெனில் கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிறபடியினாலே கர்த்தரின் பாரம் என்று சொல்லாதிருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லி அனுப்பியும் நீங்கள் இந்த வார்த்தையை கர்த்தரின் பாரம் என்று சொல்லுகிறீர்களே. அதனால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய லட்சையையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ரொம்ப பாரம் ஜாஸ்தி இருக்கும். சொல்லுவாங்க, பிரதர் எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது, ஏன்னா என் பையன் படிக்க மாட்டேங்கிறான். எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது, எனக்கு ஒரு வீடு வாங்க முடியல. சிஸ்டர் எனக்கு ஒரு பெரிய பாரம் இருக்குது, என் பையனுக்கு கல்யாணத்தை முடிக்க முடியல. இப்படி அநேக பாரங்களை சொல்லி 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 பாரத்தை மேலே ஏற்றி ஏற்றி வச்சுக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் உங்கள் பாரங்களை என்மேல் சுமந்து என்மேல் வையுங்கள், நீங்கள் வந்து மிகவும் ஆமாம் உங்களுக்கு இழைப்பாக தருவேன் என்று சொல்கிறார். அப்போ எல்லா பாரத்தையும் அவர் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு பாரம் இருக்குது எனக்கு பாரம் இருக்குதுன்னு அவங்க அவங்கள சுமக்கிறாங்க. நம்மளுக்காக எல்லாவற்றையும் எல்லா பாரத்தையும் சுமந்து தீர்த்து நம்மளுக்கு வச்சுப்பை ஆண்டவர் வாங்கி கொடுத்தார். அப்போது இன்றைக்கு பாரம் பாரம்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, யார் பாரம்னு சொல்கிறானோ அவனை தான் நான் தண்டிப்பேன். காரணம் எல்லா பாரத்தையும் நான் சுமந்து தீர்த்தாச்சு, அப்புறம் எங்கே பாரம் இருக்குது உலகத்தில், எங்கேயுமே இல்லை. அப்போ பாரன் சொல்லி சொல்கிறானா, அங்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா அவனுக்கு, அந்த பாரன் சொல்லும்போது அந்த பாரத்தை யார்கிட்ட முதல்ல சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற சகோதரன்கிட்ட சொல்லுது. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இப்படி ஒரு துன்பம் இருக்குது, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த பக்கத்தில் இருக்கிற ஆள் என்ன பண்ணுவார்ன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவார். இது தேவனுடைய வார்த்தையில் எப்படி இருக்குது, நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்மளுக்கு விடுதலை இருக்குது, நம்மளுக்கு சமாதானம் இருக்குது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் ஒரு ஆறுதல் சொல்லுவான். ஆனால் பாரம் பாரன்னு சொல்லிட்டு என்ன பாரன் சொல்லாமையே நடந்தானா, அந்த பாரன் சொல்கிறவனை ஆண்டவர் தண்டிக்கிறார். அப்புறம் பாரம் ரொம்ப அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தீர்க்கதரிசிகிட்ட போய் கேட்கணும், தேவனுடைய வார்த்தையில் என்னுடைய பாரத்துக்கு என்ன பதில் இருக்குது, இந்த பாரத்தை தீர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா அப்படின்னு தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்கிட்ட போய் சொல்லணும். அதை விட்டு போட்டு எனக்கு ஒரு பாரம் இருக்குது பாரம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது நம்மளுக்கு தான் பாரம். அதனால் எல்லா பாரத்தையும் ஆண்டவர் தீர்த்துட்டார் அல்லது இறக்கி வச்சிட்டார். நாம் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை வாசித்தோம்னா நம்மளுக்கு பாரம் இல்லை. தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா எல்லா பாரமும் அவன் தலையில் வந்து உட்காந்துருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை தீரவே மாட்டேங்குது. என்ன காரணம்? அங்கே தேவனுடைய வார்த்தை இல்லை. எல்லாம் ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனையே நிறைய வருது. உலக பிரகாரமான மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்ல சமாதானமாக சந்தோஷமாக போயிட்டே இருக்கான். இங்கே பிரச்சனைன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றவங்க தான். காரணம், தேவனுடைய வார்த்தை இல்லாதனால எல்லா பிரச்சனையும் வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா இதயத்துக்குள்ள வந்துடுச்சு. அப்போ இந்த பிரச்சனையை துரத்துறதுக்கு என்ன வழி? தேவனுடைய வார்த்தை உள்ள போட்டால் எல்லா பிரச்சனையும் போயிடும். வெளியில் கவலை துக்கம் சந்தேகம் இதெல்லாம் வர்றதுக்கு என்னென்னா, ஒரு பொருள் இல்லைன்னா எல்லா பொருளும் உள்ளே வந்துடும். அதனால் நாம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாம் தினந்தோறும் வேதத்தை படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க கூட பேசணும். அப்புறம் நம்மளுக்கு சந்தேகம் அதிகமாக இருந்ததுன்னா வேதத்தில் இந்த காரியத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சவங்கிட்ட கேட்கணும், தேவனுடைய ஆலோசனையை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பாரமே வராது, சந்தோஷமாக நாம் இருக்கணும். அதனால் இன்னையிலிருந்து நாம் ஒரு முடிவு எடுப்போம். வேதத்தை படிக்காதவங்க இன்னையில் இருந்தாவது இப்போ இருந்தாவது படிக்கிறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன். கேட்கிறதுக்கு செவியை நான் திறந்து கொள்ளுவேன். காலை தோறும் எந்திரிச்சு நான் படிப்பேன். இதுக்கு அவமானம் வந்தாலும் சரி, நிந்தை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, முன்னால் விட்டு பின்னால் ஒன்று பேசினாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு ஒரு பிரச்சனையோடு இருந்து நாம் வேதத்தை வாசித்து சிந்தித்தால் நம்மளுடைய இருதயத்திலிருந்து வெளிச்சம் பிரகாசிக்கும். அந்த வெளிச்சம் நம்ம பேசுகிற வார்த்தையிலேயே பிரகாசிக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசிரியர் போகிறாங்க. ஆமாம்.